கர்த்தருக்குள்ள மாணவர்களே, இந்த கால வேளையில் நாம் உபாகமத்தின் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். கடந்து போன மூன்று வாரங்களிலே முதல் வாரத்திலே உபாகமத்தை குறித்து அறிமுகம் செய்தேன். உபாகமத்தின் புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டது, மோசி அதை எதற்காக எழுதினார் என்பதை குறித்து நாம் யோசித்தோம். இரண்டாவது வாரத்திலே முதல் 19 வருடங்களை 19 வசனங்களை படித்தோம் முதல் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் போன வாரத்திலே 19 வசனத்திலிருந்து 46 வசனம் வரைக்கும் படித்தோம். தேவனை குறித்து தான் இந்த வேதத்தை நீங்கள் பார்க்கிற வேளையில், வேதத்திலே தேவனை குறித்து தான் நாம் ஆராதிக்கிற, நாம் வணங்குகிற, நம்மை நடத்துகிற, நம்மை உருவாக்கி வழி நடத்துகிற தேவனை குறித்து தான், நம்மை அரசாளுகிற தேவனை குறித்து தான் மெய்யாகவே நன்றாகவே முழுமையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்தில் நான் சொன்னது போல இவர் எப்படி தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அதே அதிகாரத்தில் அவர் எப்படி உண்மையுள்ளவராயிருக்கிறார், தாம் தெரிந்தெடுத்த தன்னுடைய ஜனத்தின் மேலே அவர் எவ்வளவு தொடர்ந்து அன்போடு கூட இருக்கிறார் என்பதையும் பார்த்தோம். அதே சமயத்திலே இஸ்ரவேல் மக்களாகிய அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய வார்த்தையை மறந்து, அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை மறந்து, அவருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் அவர்கள் அவரை விட்டு விலகுகிறார்கள், அவரை எதிர்த்து பேசுகிறார்கள், அவருடைய எச்சரிப்பை அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள். அதனாலே அவர்களுக்கு வருகிற தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் போயிற்று. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவன் அவர் நீதியின் தேவன், இரக்கத்தின் தேவன். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் மெர்சி. அதை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு, உங்களுக்கு, எனக்கு அவர் உதவி செய்ய வேண்டும். அவர் உங்களோடும் என்னோடும் பேசும்படியாய் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வசனத்திலிருந்து ஆண்டவரே, இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் 2 அதிகாரம் முதல் 25 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய சத்தியத்தை ஆண்டவர் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அறிவிலே குறைந்தவர்கள் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், அறிவீனர்கள் என்று அறிக்கை செய்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசும், உம்முடைய மெல்லிய சத்தத்தால் எங்களுடைய உள்ளத்தோடு கூட பேசும். நாங்கள் அதை கேட்க எங்களுடைய காதுகளை, எங்களுடைய உள்ளங்களை திறந்துள்ளோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தாப்பனே, ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் இந்த 2 அதிகாரம் ஆரம்பித்து 3 அதிகாரம் 20 வரைக்கும் அது ஒரு சுருக்கம். எதிலிருந்து சுருக்கம் என்று கேட்டால், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 31 அதிகாரம் 54 வசனம் வரைக்கும் இருக்கிற வசனத்தை இங்கே மோசே சுருக்கமாக, இட்ஸ் அ சம்மரி ஆஃப் த ரெக்கார்ட் தட் வி ஃபைண்ட் இன் த புக் ஆஃப் நம்பர்ஸ். எப்படி இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு எதிராக இருக்கிற தேசங்களை எல்லாம் அவர்கள் தோற்கடித்து தங்களுக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளே அவர்கள் செல்லுகிறார்கள் என்பதை குறித்து தான். இந்த இடத்துல நான் பார்க்கிற வேளையில் இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கையின் தேவனுடைய தயவை இழந்து போனார்கள் அவருடைய மீறுதல்களின் மூலமாக. ஆனால் அவர்கள் அவருடைய இரக்கத்தின் கீழாக இருந்தார்கள். You see the difference. Israel was out of God's covenant favor but was still under his mercy. நாம் இந்த சந்ததியாரை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது மோசே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சந்ததி 2வது சந்ததி. எகிப்திலே ஆரம்பித்த அந்த சந்ததி கண்டிப்பாக முழுமையாக முடிந்து போய்விட்டது என்று சொல்லி 16 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சந்ததியார் எப்படி இருந்திருக்க வேண்டும், 19 வயதானவர்கள், அதற்கு கீழானவர்கள், அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பிள்ளைகள், வாலிபர்கள். இப்பொழுது வனாந்திரத்தில் 38-40 வருடங்கள் அவர்கள் பிரயாணத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். அப்போது 19 வயதிலிருந்து இப்போ 38 வயசு சேர்த்துக்கிட்டால் 57 வயசில் இருக்கிறவங்க தான் மேக்சிமம் இருக்க முடியும். அந்த வயதில் உள்ளவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள், மோசேக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்து தனது உடன்படிக்கையின் தயவை இழந்து போனவர்கள், அவருடைய தண்டனையை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது வனாந்திரத்திலே சுற்றி திரிகிறார்கள். They were going literally in circles around Mount Seir. That's what we read in verse 1. ஒன்றாவது அதி வசனத்திலே பார்க்கிற சமயத்தில் அநேக நாள் செய்ய நாட்டை சுற்றி திரிந்தோம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. 40 வருடங்கள் கழித்து வசனம் 7 பார்க்கிற வழியிலே உன் தேவனாகிய கர்த்தர், அதில் 2வது பகுதி, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அப்போ இங்கே தேவனுடைய தயவு இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்தான் அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அவர்களை தான் வாக்குத்தத்தம் செய்த கானான் தேசத்திற்கு அழைத்து போகிறதுக்கு இப்பொழுது வித்தியாசமான ஒரு பாதையை அவர் தெரிந்தெடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த சமயத்தில் இந்த இடத்துல இந்த நேரத்தில் 2வது முறை அவர்கள் போகிற வழியில் அவர்கள் தெற்கு வழியாக போகிறார்கள். போகாதபடிக்கு காதேஷ் பர்னியாவிலிருந்து அப்படி போகாதபடிக்கு இப்பொழுது வடக்கு வழியாக போகிறார்கள். 3வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள் என்று சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவர்கள் மோவாப் சமவெளிக்கு வராங்க. அது கானான் தேசத்திற்கு வழியில் இருக்கிறது. அங்கே தான் மோசே அவர்களோடு கூட நின்று பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கேள்வி என்ன வர வேண்டும், இந்த ஜனங்களை ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் ஏன் அவருடைய பாதையை மாற்றி அழைத்து கொண்டு போக வேண்டும்? அப்ப இஸ்ரவேலருடைய பாதையை மாற்றினதற்கான முதல் காரணம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை குறித்துதான் இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. Instead of having another go at the Amorites, God seems to show them quite specific route. He wants them to pass through the land of their relatives. அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற வழியில் அந்த நாடுகளிலே தேசங்களிலே அதை கடந்து போக சொல்லும்படி அவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். யார் இந்த சொந்தக்காரன்? நீங்கள் இதை பாருங்க, 4வது வசனத்திலே பார்க்குறப்போ, ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடிநிலமும் உங்களுக்கு கொடுத்தேன். சேயீர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். இப்போ முதலாவது அவர்கள் சந்திக்கிறது ஏதோமியர். இடமாயிசுன்னு சொல்லி சொல்லுவோம், சேர் நாட்டில் இருக்கிறாங்க. ஏதோமியர் யாருடைய வழியில் வந்தவர்கள்? ஏசாவின் வழியில் வந்தவர்கள். ஏசாவினுடைய சகோதரன் யாக்கோபு. இப்போ யாக்கோபிலிருந்து தான் 12 கோத்திரங்கள் ஆரம்பித்தது. அந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்களைத்தான் இப்பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தப்பட்ட தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் இந்த ஏசாவினுடைய யாக்கோபுடைய சகோதரன் ஏசாவுக்கு வேறு இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையாலே இஸ்ரவேல் மக்கள் அதிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். 4வது வசனத்தில் அவர்களோடு நீங்கள் போர் செய்ய வேண்டாம். 5வது வசனத்தில் அதை பார்க்கலாம். ஏன் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுக்கிறார்? தேவன் தான் ஏசாவினுடைய புத்திரருக்கு, இந்த ஏதோமியருக்கு, அவர்களுக்கு இந்த செயிர் மலையை அவர் தான் கொடுத்திருக்கிறார். யார் இடத்திலிருந்து? 12வது வசனத்தில் பாருங்க, ஓரிரும் செயிரிலே முன்னே குடியிருந்தார்கள், கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள். இப்போ நீங்கள் அதை நல்லா கவனிச்சுட்டு வரணும். இதனுடைய இதனுடைய பக்கத்தில் வருகிற அந்த ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் என்ன சொல்கிறார் ஆண்டவர் மோசையோட சேர்ந்து இஸ்ரேல் மக்களை பார்த்து, நீங்கள் அவங்கள்ட்ட சாப்பாடு வாங்கிக்கலாம், உணவு வாங்கிக்கலாம், நீங்கள் தண்ணி வாங்கிக்கலாம், பணம் கொடுத்து வாங்கிக்கலுங்க, நியாயமான விலை கொடுத்து வாங்க, ஆனால் அவர்களை தாக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார்? 7வது வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் கைக்கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்து வந்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணமாய் வருகிறார்கள். அவர்களுக்கு போதுமான உணவு இருக்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து அவர்களுடைய பசியை, அவருடைய தேவைகளை சந்தித்து வருகிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் அவங்களுக்கு உணவு வேணால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. ஏனென்றால் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். He was the God who provided for them for the past 40 years. அப்போ அவர்களுக்கு முக்கியமாக ஆண்டவர் என்ன நினைவுபடுத்துகிறார், நான் தான் உங்களை கவனித்து கொண்டு வருகிறேன். ஆகையால் நான் சொல்லாமல் நீங்கள் போய் அவங்களை எந்த விதத்தில் நீங்கள் தாக்கக்கூடாது. முதலாவது, இவர்கள் ஏதோமியர், உங்களுடைய பிதாவின், உங்களுடைய தகப்பனாகிய யாக்கோபினுடைய சகோதரனுடைய புத்திரர். ஆனால் நாம் என்ன இங்கே பார்க்குறோம், அவர்கள் அப்படி வந்த சமயத்தில் அந்த இடத்தை அவங்க கொடுக்க, அவர் அங்கே அந்த வழியை கொண்டு போகிறார்கள். 8 வசனத்தில் அப்படியே போய் திருப்பி கொண்டு மோவாபனதர வழியாக போகிறார்கள். அங்கே போன அந்த வேளையிலே அவர்கள் பயந்து போகிறார்கள், வந்து பயப்படுவாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆகையாலே அவர்களை தாண்டி வேறு பக்கமாக போகிறார்கள். ஆகையாலே முதலாவது இந்த பெரிய தேவனுடைய பெரிய அந்த ஹியூஜ் ஆர்மின்னு சொல்லி சொல்லுவோமே, அவர்களை ஆண்டவர் தான் வழி நடத்தி செல்கிறார். 8 வசனத்திலே பார்க்கிற சமயத்தில், அப்படியே நாம் சேயீரிலே கூடியிருக்கிற நம்முடைய சகோதரராகி ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தர வழியாய் ஏலாத் மேலும் எசியோன் கேபேர் மேலும் போய் திருப்பி கொண்டு மோவாப் வனாந்தரத்துக்கு வந்தோம். அடுத்தது யார் சொந்தக்காரர் இருப்பாருங்க, மோவாபியர். அவர்களை முடித்து அவர்களை தாண்டி போனதுக்கு அப்புறம் அங்கே அவர்கள் சந்திக்கிற இன்னொரு உறவினர்கள் மோவாபியர். 9 வசனத்திலே, கர்த்தரனை நோக்கி, நீ மோவாபியை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்திலே உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். திரளானவர்களும் ஏனாக்கியரைப் போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாகிய ஏமியர் அதில் முன்னே குடியிருந்தார்கள். அவர்களும் ஏனாக்கியரை ஒத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த மோவாபியர் யார்? அப்போ இங்கே நம்ம பார்க்குற சமயத்தில் இந்த மோவாபியர் எங்கிருந்து வருகிறார்கள்? இவர்கள் ஆபிரகாமனுடைய வந்து அவனுடைய இந்த லோத்துவனுடைய ஒரு மகன். அவர்களோடு போரிட வேண்டாம், ஏனென்றால் நான் அவர்களுக்கு அந்த பட்டணத்தை கொடுத்தேன் என்று சொல்லி சொல்கிறார். அதோடு கூட 13 வசனத்தை நீங்கள் பார்க்குறப்போ ஒரு சின்ன ஒரு இது நியூஸ் இருக்குது. அங்கே என்ன நியூஸு, நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அப்படியே சேரேத் ஆற்றை கடந்தோம். அதுக்கப்புறம் வருது வந்து இவர்கள் இந்த யுத்த மனிதரான அந்த சந்ததியார் எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயா விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்க மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிற்று. தேவன் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வருது இங்கே 13 வசனத்தில், 38 வருடம் முடிந்து விட்டது. அந்த முடிவு எப்படி ஞாபகப்படுத்தப்படுகிறது? அங்கே தேவனுக்கு விரோதமாக இருந்த மக்கள், யுத்த மனிதரான அந்த சந்ததியார், இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாம் அவர்கள் செத்து போகிறார்கள். அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒளியும் மற்றும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாக இருந்தது என்று சொல்லி படிக்கிறோம். அன்பானவர்களே, இட் வாஸ் பை த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் த ஜென்ரேஷன் பெரிஷ்ட். அப்போது உருவாக்குகிறவர் அவர்தான், அழிக்கிறவர் அவர்தான். ஆனால் இவர்கள் அழிந்து போன விதம் பரிதாபமான விஷயம். ஏன்? அவர்களை வாக்குத்தத்தமிடப்பட்ட கானான் தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் உடன்படிக்கையிலிருந்து மீறிப்போனவர்கள் அவர்கள். அவரை நம்பவில்லை என்று சொல்லி பார்த்தோம். அதே சமயத்தில் இந்த நாட்களிலே தான் ஆரோனும் மடிந்து போகிறதாக நமக்கு புரிய வரும். நீங்கள் எண்ணாமத்தின் புஸ்தகத்தை பார்த்தா மூன்றாவது இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் யார்? அம்மோனியர். இவங்க தான் கடைசியான உறவுக்காரங்க. இவங்க யாரு? லோத்துவனுடைய இன்னொரு மகன் பென் ஆமி என்று சொல்லுகிற அவர்களை 19 வசனத்தில் பார்க்கிறப்போ, அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய், நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களுடைய போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரன் தேசத்திலே ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன், அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். தேவன் தான் அவர்களுக்கும் அதை கொடுக்கிறார். மோவாபியருக்கு கொடுக்கிறார், இந்த பக்கத்தில் ஏதோமியருக்கு கொடுக்கிறார். ஸோ வாட் வாஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி த்ரூ ஆல் தீஸ் ரிலேட்டிவ்ஸ் டெரிட்டரிஸ்? ஆண்டவர் அவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறது, இந்த புதிய சந்ததியினருக்கு காண்பிக்க விரும்புகிறது, இவர்களுக்கு எதை குறித்தும் அவர்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இந்த அழைத்து வருகிற இந்த தேவனே அவர்களை 40 வருடமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர்களுடைய பிதாக்கள், அவருடைய பெற்றோர் மரித்து போனாலும் கூட சரி, இந்த மிக கொடிய இந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நடத்தி வருகிறார். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார், தண்ணியை கொடுக்கிறாரு, உடுத்துகிறதுக்கு துணியை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகளிலே அவர்களை அவர் உயிரோடு வைத்து, இந்த பெரிய ஜனம் ஒவ்வொரு நாட்டையும் கடந்து போகிற வழியிலே அவர்களை பார்க்கிற சமயத்தில், பெரிய ஜனத்தை பார்க்கிற வழியில் அவர்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். உன் கீர்த்தியை கேட்கிறார்கள். அந்த கீர்த்தியை கொடுக்கிறது யாரு? அவருடைய தேவனாகிய கர்த்தர். அவர்களை பார்த்து நடுங்குகிறார்கள். அந்த நடுக்கத்தை கொடுக்கிறது யாரு? இந்த தேவனாகிய கர்த்தர். வேதனைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட வேதனை அவர்களுக்கு கொண்டு கொடுக்கிறது இந்த தேவனாகிய கர்த்தர். The sight of these wandering millions who thrive in the desert has put dread and fear into all other nations. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். என்ன விஷயம் அது? உறவினர்கள், குடும்பங்கள். இதை நாம் கவனிக்கிற வேளையில், of all the problems we face in our life, நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளிலும் குடும்பத்தில் உண்டாகும் பூசல்கள் தான் மிகவும் வேதனை உண்டாக்குவதும் தீர்ப்பதற்கு மிகவும் கடினமாகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே பிரச்சனைகளை தீர்க்கும். இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் தனிப்பட்ட முறையில் கேட்டேன்னு நீங்கள் சொல்வீங்க. யாரோ ஒருத்தரோட உங்களுக்கு பேசாமல் இருக்கிறீங்க, பூசல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சில சமயத்தில் அது வெகு நாளாக ஓடிட்டுருக்குது, எப்போது ஆண்டு தீப்பான்னு கூட நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்குற வழியில் இந்த பூசலுக்கு ஒரே வழி தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவு தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்திலேருந்தே காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்றான். அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சு. யாக்கோபு தன்னுடைய சகோதரனும் அவர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக இருந்தார்கள், ஏசாவும். அதுக்கப்புறம் யாக்கோபினுடைய மனைவிகள் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் சொல்லி பார்க்குறோம். யாக்கோபு வந்து தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பின் மேலே மற்ற அனைத்து குமாரர்களை காட்டிலும் அதிகமான பட்சம் பாசத்தை வைத்தான் என்று சொல்லி பார்க்குறோம். தாவீதுனுடைய மாமனார் சவுல் ராஜா அவனை தொடர்ந்து அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்த்தேன். எல்லாம் கிறிஸ்து இந்த குடும்பத்திலே தான், அவர் தெரிந்தெடுத்த குடும்பத்தில் தான் நடக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, இன்னும் தீர்க்கப்படாத அநேக காரியங்கள் உண்டு. நான் யோசித்து பார்க்கிறேன், உங்களிடத்தில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனை அறிவதற்கு முன்பு வரைக்கும் நான் என்னுடைய வீட்டிலே நாங்கள் 2 பேர் தான் என்று சொல்லி சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே 3 பேர். எங்கள் அப்பா அம்மாவுக்கு 3 பிள்ளைகள். ஆனால் என்னுடைய மூத்த சகோதரன் தன்னுடைய இஷ்டத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போனதுனால எங்களுக்கு ஒரு வைராக்கியம். அப்பா அம்மாவை ரொம்ப சோதிச்சுட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யார் கேட்டாலும் நாங்கள் 2 பேர் தான் சொல்லி சொல்லுவோம். அம்மா அப்பாவுக்கு பெரிய மனவேதனை. உங்களுக்கு தெரியும் முதல் மகனாக இருந்தால் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனை அறிந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு நாள் என்ன கேட்கிறாரு, நீ என்னப்பா எல்லாத்தோடையும் சமாதானம் பண்ணிட்டியா அப்படி முக்கியமாக ஒரு இடத்துல வச்சு கேட்குறாரு. அப்போ ஆமாம் ஆண்டவர் பண்ணிட்டேன், நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பண்ணிட்டேன், எல்லாத்தோடையும் சமாதானம் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, நம்ம ஆண்டவர் என்ன கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாருல, என்ன செய்வார் அதுக்கு அடுத்தது? இன்னொரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைப்பார். நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி முடித்து ஒரு 2 வாரத்துலேயே 3 வாரத்துலேயே அந்த சகோதரனை நான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒரு கல்யாணத்தில் மத்தியான நேரம் அப்படி முடிச்சு பார்க்குறேன், அங்கே நின்றுட்டுருக்கார் அவர். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, என்னப்பா அன்றைக்கி சொன்னியே, எல்லாம் எப்படி சரியாயிடுச்சா, மன்னிச்சிட்டியா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் எந்திரிச்சுனேனே, இந்த மிக கொடிய கைதிகளுக்கு காலில் என்ன போட்டுப்பாங்க தெரியுமா, சங்கிலி போட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு குண்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி குண்டு கட்டின மாதிரி தான் நான் இழுத்துக்கிட்டு நடந்தேன் அவர்கிட்ட. அதாவது உள்ளே இருக்கிற சுயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது. ஆனால் ஆண்டவரை என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறப்பா, என்ன செய்யலாம், நடந்து போய் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கையை பிடிச்சு அவராலே நம்ப முடியல. அப்படி செய்ய வைக்கிறது யாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி தான் நீங்கள் செய்வீங்க. இப்போ வரைக்கும் அப்படி இருந்தால் எது ஆட்டிகிட்டு இருக்குது உங்களை? சுயம்தான் ஆட்டி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இந்த மக்கள் மத்தியில் தேவன் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற வேளையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேறு விதமாக தீர்த்து வைத்து போகிறதை பார்க்குறோம். மோசஸ் டிட் த ரைட் திங் பை ஒபேயிங் காட்ஸ் கமாண்ட் அண்ட் டெலிபரேட்லி அவாய்டிங் அ காஸ்ட்லி அண்ட் அன்ப்ராஃபிட்டபிள் கான்ஃபரண்டேஷன். எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போயிட்டார். ஏன்னா கர்த்தராகி ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்கள உங்ககிட்ட நான் கொடுக்க போறதில்ல, அவங்க தேசத்தை கொடுக்க போறது, நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு நீ இந்த தேசங்களெல்லாம் கடந்து போயிரு. அன்பானவர்களே, சில சமயத்தில் சில பிரச்சனைகளை நாம் கண்டிப்பாக எதிர்நோக்க வேண்டும், அதில் பேசி ஆக வேண்டும். சில சமயத்தில் அதை விட்டு நாம் விலகி போக வேண்டும். அதில் நமக்கு வேண்டியது விலகி போகிறதற்கும் வேண்டிய தைரியமும் ஞானமும் வேண்டும். இரண்டாவது காரணம் நாம் என்ன பார்க்கிறோம், இஸ்ரவேலர் பாதையை மாற்றினதற்கான இரண்டாவது காரணம், அவர்களுடைய இந்த குடும்ப இந்த வரலாற்றில் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை தொடர்ந்து எல்லாரையும், இஸ்ரவேலரை மட்டுமல்ல, தாம் தெரிந்தெடுத்த இஸ்ரவேலரை மட்டுமல்ல, அவருக்கு உறவினர்களாக இருக்கிற உமாவியரை அம்மோனியரை என்னும் மற்றவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறார். இங்கே எப்படி இந்த மோவாப் எப்படி எமீம் தேசத்தை பிடிச்சாரு, எப்படி இந்த அம்மோன் புத்திரர் எப்படி வந்து ரெஃபீமை பிடிச்சாங்க, அவங்களாம் மற்ற பிடிச்சவங்க இடமெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் நேஷன்ஸ்லாம் அவங்களாம். அங்கே நம்ம பார்க்குறோம் அவர்கள்லாம் அரக்கர்களைப் போல ராட்சதர்களைப் போல இருந்தார்கள். அவர்களை எல்லாம் பிடித்தது யார், தே குட் ஹேண்டில் பட் இட் வாஸ் த லார்ட் ஹூ டிட் இட் ஃபார் தேம். அவர்களுக்கும் ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அப்போ இஃப் காட் வாஸ் ஹெல்பிங் தேர் நெக்ஸ்ட் ஆஃப் கின் ஹூ ஆர் நாட் த பீப்புள் ஆஃப் காட், தென் வோன்ட் ஹி ஹெல்ப் இஸ்ரேல் டு? அப்போ தன்னுடைய ஜனங்கள் அல்லாத மற்றவர்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார், அவர்களையும் கவனிக்கிறார் என்றால் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரேல் மக்களுக்கு அவர் உதவி செய்வாரா மாட்டாரா? அப்போ அண்டை நாடுகளின் வழியாக சென்றதனோட நோக்கம் என்ன என்பதை பார்த்தால், முதலாவது இஸ்ரவேலர் தேவனை நம்ப உதவி செய்யத்தான் முதலாவது. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, நான் எல்லாத்துக்கும் பார்த்துட்டுறேன், ஆகையில் உங்களை நான் கண்டிப்பாக கவனிப்பேன் என்பது. இரண்டாவது, தேவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் அவர்கள் மேல் இருக்கிறது என்பதை மேலிட்டு காட்டவே. எல்லா ஜனத்தையும் பார்க்குறப்ப அவர் சொல்கிறாரு, 40 வருஷமாக உங்களை கவனிச்சு வரேன், உங்களுக்கு உணவு இல்லை, தடையில்லை, உங்களுக்கு தண்ணியில் எந்த குறைவும் இல்லை, ஆகையாலே நான் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவேன், அவரிடத்தில் நீங்கள் வேணும்னா போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொல்கிறார். To highlight God's provision. மூன்றாவது, தங்கள் தேவனை நம்பினால் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று காண்பிக்கிறார். ஏனென்றால் அந்த மக்களுக்கு அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு அவர்தான் உதவி செய்து இருந்தவர்களெல்லாம் துரத்தி விட்டார், இப்பொழுது இவர்களுக்கு இந்த கானான் தேசத்துக்குள்ளே போக போகிறாங்க, ஆகையில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னை நம்பினால் நீங்கள் பயப்பட வேண்டாம் சொல்லி சொல்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தை இன்று நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? முதலாவது, அவர் God is a God of justice and mercy. நமது தேவன் நீதியும் இரக்கமும் உள்ளவர். நல்லா கவனிங்க, ஏன் நீதி உள்ளவர்னு சொல்லி சொல்கிறோம், அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. அதைத்தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அதைத்தான் நாமும் அனுபவிப்போம். அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல் போனார். ஆனால் அதே சமயத்தில் அவர் இரக்கமுள்ள தேவன், அவர்களை அந்த வனாந்திரத்தில் அவர் தனியாக விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து அவர்களை வழிநடத்துவார். ஹி வாஸ் ப்ரொவைடிங் ஃபார் தேம், ஹி வாஸ் கைடிங் தேம் இன் த வில்டர்னஸ், டெரிபிள் வில்டர்னஸ் ஜேர்னி. அதை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்குற வழியில் நீதியும் இரக்கமும் சிலுவையிலே சந்திக்கிறதை பார்க்குறோம். நீதி எதை, நீதி யாருடைய நீதி, தேவன் நியாயம் உள்ளவர், கண்டிப்பாக பாவத்திற்கு அவர் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். ஆனால் அங்கே தம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரக்கத்தை காண்பிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பிதாவாகிய தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்திலே பாவம் செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறார். அதை நமக்காக வைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடினாலே தம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்து நம்மேலே இரக்கம் காட்ட, இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து நீங்களும் நானும் தப்பித்து கொள்ள நம்மேலே இரக்கம் காட்டி தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே அனுப்பி வைத்து அங்கே நமக்கு இரக்கத்தை காட்டுகிறார். நீதி தம்முடைய குமாரன் மேலே காட்டப்பட்டது, இரக்கம் தம்முடைய குமாரன் மூலமாக காட்டப்பட்டது. இப்ப நீதியும் இரக்கமும் உள்ள தேவன் தான் கண்டிப்பாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அப்போ இந்த 38 வருஷம் ஒரு பக்கத்தில் அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் அவங்க நடந்து வருகிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை பொறுப்படுத்தி பராமரித்து வருகிறார் என்பதை குறித்த அந்த உணர்வு அவர்களுக்கு அதிகமாக இல்லை. அப்போ அவர்கள் தேவனை நம்பாதபடி போனால்தான் அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வருகிறது. ஆனாலும் தேவன் அவர்களை விட்டுவிடாதபடிக்கு, அவர்கள் தாங்களாக போய் அலைந்து தெரியாதபடிக்கு அவரோடு கூட இருந்து அவர்களை பொறுப்படுத்தி நடத்தி வருகிறார். In fact, they were so well-fed that they had a large population which caused fear in the other nations. அவ்வளோவும் பெரிய 500,000 ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு வருகிற வழியில் நன்றாக அவர்களை பராமரித்து போஷித்து வருகிற இந்த ஜனத்தை பார்த்தா மற்றவங்களும் அப்படியே மெல்ட் ஆகிறாங்க, உருகி போகிறாங்க, பயந்து போகிறாங்க. God had punished them but never forgotten the promise he made to their forefather Abraham. அவர்களை தண்டித்தார், ஆனால் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை, அவர் நிறைவேற்றினார். அப்போ நான் சொன்னது போல இஸ்ரேல் மக்கள் ரொம்ப ஒரு சோதனையில் ரொம்ப 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 சோர்ந்து போய் இருந்திருக்க வேண்டும். கேள்வி என்ன, நமக்கு கடினமான காலங்களை கடந்து செல்லும்போது அல்லது மிகவும் சோர்ந்து போகும் போகும் வேளையிலும் தேவனை நாம் இன்னும் நம்புகிறோமா? ஏன்னா இந்த சோர்ந்து போகிற வேளையில் தேவனிடத்தில் அநேக கேள்விகளை கேட்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்றைக்கு கூட அநேக பேர் ரொம்ப சோர்வான பாதையில் அந்த அழுகை என்னும் பள்ளத்தாக்கிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம், ரொம்ப அதிகமாக சோர்ந்து போயிருக்கலாம், நமக்கு யாரும் இல்லாதபடி ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உலக பிரகாரமான கூட்டாளிகளிடத்திலே நண்பரிடத்திலே நாம் திரும்ப வேண்டியதில்லை. ஆனால் இந்த ஒரு தேவனிடத்திலே நம்மை ஒருபோதும் மறவேன், ஒருபோதும் கைவிடேன் என்று சொல்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாம் வர முடியும். At the lowest of your times, keep in mind we must trust that God always keeps watch over us. நீங்களும் நானும் அப்படி சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தேவன் இன்னும் அதிகமாக நம் மேலே அவர் தம்முடைய கண்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இஸ்ரவேலர் தேவன் இஸ்ரவேலர் தங்களுடைய உறவுகளுடைய பிரதேசங்களை கடந்து போக கட்டளையிட்டதனுடைய நோக்கம் அவர்கள் பொறாமை கொள்ள வேண்டும் அவர்களை பார்த்து என்று அல்ல, மாறாக மற்றவர்களையே அதாவது தம்முடைய ஜனமாகிய மற்ற ஜனம் அல்லாதவர்களை அவர் கவனித்துக் கொண்டால் தன் சொந்த ஜனத்திற்கு அதற்கு மேலாக அல்லவா செய்வார் என்பதுதான் அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம். அப்புறம் நம்ம பார்க்கிறோம், செயிர் மலை ஒன்று கிடையாது, மோவாபுர எடுக்கிற இடம் கிடையாது, அம்மோன் புத்திர ஒன்று இடம் கிடையாதுன்னு சொல்ற சமயத்திலேயே நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், அவர் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டார். அப்போ அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலராகிய எங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க மாட்டாரா? வாக்குத்தத்தம் செய்த தேசத்தை கொடுக்க மாட்டாரா? But would he not do the same for them if they obeyed him and went forward into Canaan? கண்டிப்பாக கொடுப்பார் என்பதுதான் பதில். கொடுத்தார் என்பதை நாம் அதுக்கப்புறம் யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நான் நம்பினார்களே, நமக்கு உங்களுக்கும் எனக்கும் மேலான ஒரு காரணம் உண்டு. என்னது? அடைக்கலான் குருவிகளே அவர் பராமரிக்கிறார் என்றால் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக தம்முடைய குமாரனையே மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தவர் இன்னும் எவ்வளவு அதிகமாக நம்மை கவனித்துக் கொள்வார். லூக்கா 12:6-7 வசனத்தில் அதைத்தானே பார்க்கிறோம். இந்த வசனத்தை படிப்போம். லூக்கா 12:6-7. இரண்டு காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலைமயிர் எல்லாம் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு நிறையா கேள்விகள் இருக்கிறது, நிறைய சோர்வுகள் இருக்கிறது, நிறையா ஆண்டவரிடத்தில் கேட்டு நிற்க வேண்டிய நிற்கிற கேள்விகள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் பதில் என்னிடத்துல இல்லை. ஆனால் நாம் போய் நம்மை தம்முடைய கரத்திலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, உன்னை நான் ஒருபோதும் மறப்புதல் என்று சொல்லியிருக்கிறாரே, அவரிடத்துல சொல்லுகிற வழியில் நமக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. நேரடியாக பேசுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல, தம்முடைய வசனத்தின் மூலமாக தம்முடைய கிரியைகளின் மூலமாக செய்கிற தேவன் தான் அவர். அப்போ இன்றைக்கு நாம் அவரை நம்பி வர, இந்த தேவன் இவர் நீதியுள்ளவர், அநியாயத்தை அவர் அநியாயத்தை பார்த்து கண்களை மூடிக்கொள்ள மாட்டார், கண்டிப்பாக தண்டிப்பார் கண்டிப்பார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு, அதே சமயத்தில் நம்மேலே அவர் கோபம் வைத்தாலும் அவர் நம்மை மறக்கிறதில்லை, நம்மேலே இரக்கமாக இருக்கிறார் என்பதை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு அவரிடத்தில் வர வேண்டும். தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்மை நம்முடைய உள்ளங்களை ஆய்